الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون
صدق الله العليم جنيتكم சங்கைக்கும் உரிய மேலான உலமாக்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மிகவும் குறுகிய கால வாழ்க்கைக்காக வேண்டி எங்களை அனுப்பி வைத்திருக்கின்றார். இந்த உலகத்துடைய வாழ்க்கை அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நிரந்தரமில்லாத இந்த உலகத்திலே நாம் எல்லாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு தற்காலிகமான உலகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்துடைய எல்லா ஞாபகங்களும் ஒரு நாள் நிச்சயமாக அது எங்களிடம் இருந்து பிரிந்து செல்லக்கூடியவைகளாகத்தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். ஒரு நிரந்தரமில்லாத இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் இது விலை மதிக்க முடியாதவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த குறுகிய கால வாழ்க்கை ஒரு மனிதனுடைய 50-60 வருட வாழ்க்கையில இந்த மனிதன் நிரந்தரமான ஒரு முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி இந்த மனிதன் இந்த உலகத்துடைய வாழ்க்கை 50-60 வருட வாழ்க்கை இவன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியவனாக இருக்கின்றார். எங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் விலை மதிக்க முடியாது. நாம் விட்ட ஒரு மூச்சை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய வாழ்க்கையிலே கழிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் விலை மதிக்க முடியாதவைகளாக இருக்கின்றது. நிரந்தரமான முடிவே இல்லாத இந்த ஆகரத்துடைய வாழ்க்கைக்கு நாம் எல்லாம் தயார் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்து எங்களுக்கு உலகத்திலே அனுப்பி வைத்திருக்கின்றார். நம்மில யார் இந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வார்களோ, இந்த உலகத்திலும் நாளை மௌத்துக்கு பின்னாலும் அவர்களுக்கு தான் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த உலகத்துக்கு ஒரு கொசுவுடைய இறக்கை அளவு கூட பெருமதி இருக்காது. ஒரு கொசுவுடைய இறக்கை அளவு கூட அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த உலகத்துக்கு பெருமதி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் ஒரு சொட்டு தண்ணீரை கூட கொடுக்க மாட்டான். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், லவ் கானதி துன்யா தாதிலு இந்தல்லாஹி ஜனாஹ தௌலதின், அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த உலகத்துக்கு ஒரு கொசுவுடைய இறக்கை அளவு கூட பெருமதி இருக்கும் என்று சொன்னால் மாசக காஃபிரம் மின்ஹா ஷர்பத்தம்மா, அல்லாஹ் அவனுக்கு மாற்றம் செய்யக்கூடிய காஃபிர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீரை கூட கொடுக்க மாட்டான் என்பதாக சொல்லி வைத்தார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த உலகம் பெருமதி இல்லாததன் காரணமாக அல்ல, அவனுக்கு வழிபடக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் உலகத்தை கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தை கொடுத்திருக்கின்றார். நாளை மறுமையிலே அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை மிகவும் கடினமான முறையிலே வேதனையை வைத்து வைத்திருக்கின்றார். இந்த உலகம் ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் உலகத்துடைய ஒவ்வொரு நிகழ்வும் எங்களுக்கு மௌத்தை தான் அது ஞாபகமூட்டக்கூடியவையாக இருக்கின்றது. நாம் ஒரு கணம் மௌத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு இதே நிலைமையில் மரணம் வரும் என்று சொன்னால் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்று கொஞ்சம் மௌத்தை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ ஜனாசாக்களை நாம் எல்லாம் சுமந்து ஜனாசாக்களை கொண்டு வருகின்றோம், எங்களுடைய முதுகுகளுக்கு மேலால் சுமந்து வருகின்றோம், எத்தனையோ மையத்துகளை எங்களுடைய கரங்களினால் குளிப்பாட்டிவிட்டோம், எத்தனையோ ஜனாசாக்களில் நாமெல்லாம் கலந்து கொண்டு விட்டோம். ஒரு நாளைக்கு எனக்கு மரணம் வர இருக்கின்றது, இந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நான் என்னை ஆயத்தமாக்கி விட்டேனா, நான் அதற்கு தயாராக இருக்கின்றேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத், இந்த உலகத்திலே பிறந்த அத்துணை பேரும் மரணித்துத்தான் ஆக வேண்டும் என்பது மரணத்துடைய சுவையை அவர்கள் சுவைக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஒன்றிருக்கின்றது, நல்ல முறையில் உலகத்திலே வாழ்ந்துவிட்டு ஒரு மனிதன் மரணிப்பது. இன்னொன்று இருக்கின்றது, அந்த மனிதன் அவன் விரும்பியபடி உலகத்திலே வாழ்ந்துவிட்டு மௌத்தாகுவது. நல்ல முறையில் அல்லாஹ்வுடைய கடமைக்கு மதிப்பளித்து அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் சாதாரணமான முறையிலே தான் வாழ்ந்தாலும் கூட பெரும் பெரும் சொத்து செல்வங்கள் அரசர்களுக்கு இல்லாத நிம்மதி அல்லாஹ் அந்த மக்களை கொடுப்பார். யாருடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குமோ, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வாழ்க்கை வழிமுறை அவர் பின்பற்றி வாழ்வாரோ, அல்லாஹ் இந்த உலகத்திலும் அவருக்கு நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பார். சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பார், மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பான், நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பார். இதற்கு மாற்றமான முறையில அல்லாஹுடைய கடமைகளை உதாசீனம் செய்துவிட்டு உலகத்திலே பணம் காசுகள், சொத்து செல்வங்கள், மாடா மாளிகைகள், ஆட்சி அதிகாரங்கள் இவைகள் மூலமாக நிம்மதியை தேடக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் அங்கே நிம்மதியை வைக்கவில்லை. அப்படி அல்லாஹ் நிம்மதியை இவைகளிலே வைத்திருந்தால் உலகத்துடைய வரலாறு அதற்கு சான்றாக இருந்திருக்கும். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையை வைத்திருக்கின்றார். ஒரு அழிந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கை, இன்றைக்கு உலகத்தில் பார்க்கக்கூடிய வாகனங்கள், உலகத்துடைய ஆசா பாசங்கள், உலகத்திலே கட்டிடங்கள், இவைகளை கண்டு மனிதன் அல்லாஹை மறந்து விட்டான். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார். இந்த உலகத்திலே யாரும் இப்படியான ஒரு உதாரணத்தை சொல்ல முடியாது. இந்த உலகத்துடைய வாழ்க்கை எவ்வளவு அற்பமான ஒரு வாழ்க்கை என்பதற்கு அழகான ஒரு உதாரணம் சொல்லி வைத்தார்கள். ஒரு பெரிய சமுத்திரம், ஒரு கடல் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கடலிலே ஒரு மனிதன் அவனுடைய பெருவிரலை, அவனுடைய விரலிலே ஒரு விரலை அந்த கடலிலே அவன் செலுத்தி பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் ஒரு பெரிய கடலிலே, ஒரு பெரிய சமுத்திரத்திலே அவனுடைய விரலை விட்டு விட்டு பார்த்தால் அந்த விரலில் எவ்வளவு சொட்டு தண்ணீர் வரும் என்பதை அவன் பார்த்துக் கொள்ளட்டும். ஒரு சொட்டு, இரண்டு சொட்டு தண்ணீர் தான். இவ்வளவு தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பதாக சொல்லுகின்றார்கள். இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சுகண்டிகளும் உலகத்துடைய வாழ்க்கையே ஒரு பெரிய ஒரு தண்ணீரிலே ஒரு மனிதன் அவனுடைய விரலை விட்டு விட்டால் அந்த விரலிலே வரக்கூடிய ஒரு சொட்டு இரண்டு சொட்டு தண்ணீருடைய அளவு தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பதாக சொல்லுகின்றார். அப்படி என்று சொன்னால் மறுமையுடைய வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எவ்வளவு நிரந்தரமானது, நீருடி காலமானது, முடிவே இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வைத்திருக்கிறான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்துடைய வாழ்க்கை, ஒரு மனிதன் ஒரு பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றான். போகக்கூடிய நேரத்திலே ஒரு மரத்தடியிலே கொஞ்ச நேரம் அவன் நிழல் பெறுகின்றான். இவ்வளவுதான் இவன் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றான். நாம் நம்முடைய மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கைக்கு நாங்கள் எந்த அளவு எங்களை தயார்படுத்தி இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் மரணித்து இந்த இடத்திலே ஜனாசாவாக என்னை நிறுத்தாட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னால் என்னுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? நான் சரியான முறையிலே என்னுடைய தொழுகைகளை நல்ல முறையிலே நான் தொழுது கொண்டிருக்கின்றேனா? அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை சரிவர நான் செய்து கொண்டிருக்கின்றேனா? மனிதன் மனிதனோடு சம்பந்தப்பட்ட கடமைகளில் நான் எந்த அளவுக்கு நான் என்னை நல்ல முறையிலே பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மௌத்துக்கு எந்த விதமான வயதோ அல்லது மௌத்துக்கு அவர் திருமணம் முடித்துத்தான் அவர் மரணிக்க வேண்டும் என்ற எந்த விதமான ஒரு நிபந்தனையும் இல்லாதது. உலகத்திலே பிறப்பதற்கு எங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்கின்றது. ஆனால் மௌத்துக்கு நாம் அத்துணை பேரும் எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் மௌத்துக்காக வேண்டி தயாராக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல மிக பெருமதியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கின்றான். மிகவும் பெருமதியான ஒரு வாழ்க்கை. உலகத்திலே எங்களுடைய சொத்து செல்வங்களை நாங்கள் இழந்து விட்டால் நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ அனர்த்தங்கள், எத்தனையோ மனிதன் தன்னுடைய சொத்தை இழக்கக்கூடிய பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்கள் மனிதனுக்கு உண்டாகி இருக்கின்றது. ஆனால் அந்த மனிதன் அதனை சில காலங்களிலே அவன் அதனை அடைந்து கொள்கின்றான். எங்களுடைய வாழ்க்கையிலே விட்ட ஒரு மூச்சை நாங்கள் மீண்டும் பெற முடியாது. எவ்வளவு தான் பணம் கொடுத்து காசி பணங்களை சேகரித்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே கழித்த ஒரு மூச்சை எங்களுக்கு மீண்டும் பெற முடியாது. மிக பெருமதியான வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல எங்களுக்கு தந்திருக்கின்றார். இந்த அமைப்பிலே தான் அல்லாஹ் எங்களுக்கு ஏராளமான ஞாமத்துகளை சொரிந்திருக்கின்றார். அல்லாஹ் முதல் முதலாக எங்களை முஸ்லிம்களாக படைத்து வைத்திருக்கின்றார். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவன் முஸ்லிமாக பிறந்ததற்காக வேண்டி அவன் பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் அந்த மனிதன் அவன் சுஜூதில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தாலும், அவன் ஒரு முஸ்லிமாக பிறந்ததற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினவனாக அவன் ஆமாக மாற மாட்டான். அவ்வளவு மிக பெரும் ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல எங்களுக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல எங்களை எல்லாம் அவருடைய மேலான மார்க்கத்திலே, இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த சத்தியமான ஹக்கான இந்த மேலான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாம் பிறக்க செய்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த உம்மத்தினர்களை எங்களுக்கு நீ தந்து விடுவாயாக என்பதாக கேட்ட நேரத்திலே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல எங்களை எல்லாம் அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார். எத்தனையோ நபிமார்கள் கூட இந்த உம்மத்தினர்களை அவர்களுக்கு தருமாறு அல்லாஹ்விடத்திலே கேட்ட சந்தர்ப்பங்களிலே கூட அல்லாஹ் சொன்னான், அது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாங்கள் வைத்திருக்கக்கூடிய உம்மத்தினர்கள் என்பதாக குறிப்பிட்டார். அவ்வளவு சிறப்பான கடைசியாக வந்த உம்மத்தினர்கள் நாளை மறுமையிலே முதல் முதலமாக சொர்க்கலோகத்திற்கு செல்லக்கூடிய சமூகமாக இந்த உம்மத்தினர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். இது போன்று அல்லாஹ் எங்கள் மீது எத்தனையோ அவனுடைய ஞானத்துகளை அள்ளி தந்திருக்கின்றார். ஒரு மனிதன் அவனுடைய உடல் சுகம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நியமத்தாக இருக்கின்றது. ஒரு மனிதன் அவன் ஆரோக்கியமாக இருக்கின்றான், இது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு நியமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போன்றுதான் அல்லாஹ் எங்களுக்கு மனைவி மக்கள் பிள்ளைகள் இதே போன்று தொழில்கள் எங்களுக்கு நல்ல முறையிலே சாப்பிடுவதற்காக வேண்டி நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் குடிபானங்கள் இதே போன்று அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆல சுவாசிப்பதற்காக வேண்டி காற்றை அமைத்து வைத்திருக்கின்றார். இலவசமாக எங்களுக்கு அதனைகளை தந்து கொண்டிருக்கின்றார். இவைகளெல்லாம் மனிதன் அவன் வீடு இருப்பதற்காக வேண்டி அவனுடைய வீட்டுடைய ஏற்பாடுகள் இவைகள் அல்லாஹ்வுடைய மிக பெரும் ஒரு நியமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த எல்லா நியமத்துகளை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆல அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்கின்றான், அவன் மனிதர்களுக்கு ஏராளமான நியமத்துகளை கொடுத்திருக்கின்றான். அதிலே மிக பெரும் ஒரு நியமத்தாக குறிப்பிடுவது அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பெண் மக்களை அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் மக்களை கொடுத்திருக்கின்றார். இந்த ஆயத்துடைய தொடரில் அல்லாஹ் சொல்கின்றார், இன்னும் சிலர்களுக்கு ஆண்களையும் பெண்களையும் ஒன்ற கலந்து கொடுத்திருக்கின்றார். இன்னும் சிலர்களுக்கு அல்லாஹ் பிள்ளைகள் இல்லாத நிலைமையில் அவர்களை வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே அந்த மனிதனை அல்லாஹ் எவ்வாறு வைத்திருக்கிறானோ அந்த நிலைமையில் இருந்து கொண்டு அந்த மனிதன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திக் கொண்டு அந்த மனிதன் சொர்க்கலோகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ஆசை வைக்கின்றான். உண்மையில் ஒரு மனிதருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளை பாக்கியம் என்பது மிக பெரும் ஒரு பாக்கியம். ஆனால் ஒரு மனிதர் அவர் அல்லாஹ் அந்த மனிதருக்கு பிள்ளைகளை கொடுக்காமல் சில காலம் அவர்களிடம் இருந்து சில பொறுமை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இன்னும் சிலர்கள் அல்லாஹுடைய நாட்டம் அவர்கள் மௌத்தாகும் வரைக்கும் பிள்ளைகளை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைக்காமல் மரணிக்கின்றார். ஆனால் இதே மரணம் அவர்களுக்கு சொர்க்கலோகத்தை அவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் செய்த பொறுமையும் அவர்களுடைய துஆவும் அவர்களுடைய அழுகையும் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிய அவர்களுடைய இந்த துஆவும் கண்ணீரும் அவர்களை சொர்க்கலோகத்திலே கொண்டு போயிருக்கும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழந்தை இல்லாத ஒரு மனிதரிடத்திலே குழந்தையுடைய பெருமதி அந்த மனிதனுக்குத்தான் விளங்கும். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல சிலர்களுக்கு பெண் மக்களை மாத்திரம் கொடுத்திருக்கிறார், இன்னும் சிலர்களுக்கு ஆண் மக்கள் மாத்திரம். நபிமார்களுடைய வாழ்க்கையிலே கூட ஹஜ்ரத் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது அத்துணையுமே ஆண் குழந்தைகள். ஹஜ்ரத் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இந்த நபிக்கு கொடுத்தது அத்துணையும் பெண் குழந்தைகள். ஆனால் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக தலைவர்
மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்ட வந்த அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது ஆண் குழந்தைகளையும் கொடுத்தான், பெண் குழந்தைகளையும் கொடுத்தார். ஆனால் ஆண் குழந்தைகள் சிறு பிராயத்திலே மரணித்து விட்டார். அவர்களுடைய நான்கு பெண் மக்களையும் அழகான முறையில் அவர்கள் வளர்த்து அவர்களை திருமணம் முடித்துக் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் எப்படி தன்னுடைய குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதற்கு கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் தன்னுடைய குழந்தைகளை வளர்த்து காட்டி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் அந்த குழந்தையுடைய வலது காதிலே அதான் சொல்லுவதும் இடது காதிலே இகாமத் சொல்வதும் சுன்னத்தாக இருக்கின்றது. திருமிதியிலே பதிவான ஒரு ஹதீஸ், ஹஜரத் அபு ராபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஹசன் என்ற குழந்தை பிறந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை சுமந்து அந்த குழந்தையுடைய வலது காதிலே அதான் சொல்லி இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், எந்த மனிதர் அவருக்கு ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுத்து அந்த குழந்தையுடைய வலது காதிலும் அதானும் இடது காதில் இகாமத்தும் சொல்லப்படுமோ அந்த குழந்தையை அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பான் என்பதாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அதே நேரம் ஒரு குழந்தை கிடைத்து ஏழாவது நாள் ஆகக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பெயர் வைப்பதும் அந்த குழந்தையுடைய தலைமுடியை திரைத்து அந்த தலைமுடியுடைய அந்த பாரத்தை தங்கத்தில் அல்லது வெள்ளியிலே நாங்கள் அவைகளை நிறுத்தி அந்த பெருமானம் அளவு பணத்தை நாங்கள் சதக்காவாக கொடுப்பதும் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போன்ற ஒரு பெண் பிள்ளை கிடைத்து விட்டால் ஒரு ஆட்டை அகீக்காவாக கொடுப்பதும், ஆண் பிள்ளைகள் கிடைத்து விட்டால் இரண்டு ஆடுகளை முதியமானவர்கள் அதனை அகீக்காவாக கொடுத்து விடுவதும் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த விடயத்திலே முதல் முதலாக ஒரு குழந்தைக்கு நாங்கள் பெயர் வைக்கக்கூடிய நேரத்திலே மிகவும் நல்ல கருத்துள்ள பெயர்களை வைக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், எந்த அர்த்தமுள்ள பிள்ளையாக இது இருக்கின்றதோ அந்த குழந்தைக்கு என்ன பெயரை வைக்கின்றோமோ அந்த குழந்தையுடைய அர்த்தம் அந்த பெயருக்குரிய அர்த்தமுள்ள குழந்தையாகத்தான் இந்த உலகத்திலே அந்த பிள்ளை வளரக்கூடியதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறிலே நாம் பார்க்கலாம், அபூதாவூதிலே பதிவாக இருக்கின்றது. ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளைகள் வந்து விட்டால் அந்த குழந்தைகளுடைய பெயர்களை முதலாவது கேட்பார்கள். அந்த குழந்தைகளுடைய பெயர் ஒரு மோசமான அர்த்தமுள்ள பெயராக இருந்துவிட்டால் உடனே அந்த குழந்தைகளுடைய பெயரை மாற்றிவிடுவார்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஹஜரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு சென்ற போது அவர்களுடைய மகள் வருகின்றார்கள். அந்த பிள்ளையிடத்தில் உங்களுடைய பெயர் என்ன என்பதாக கேட்ட போதும் அவர்களுடைய பெயருக்குரிய அர்த்தம் தவறு செய்யக்கூடியவள் என்பதாக இருந்தது அரபியில். உடனே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, உங்களுடைய மகளுடைய பெயரை மாற்றி நீங்கள் ஜமீலா, அழகானவள், நல்லவள் என்ற அர்த்தமுள்ள இந்த பெயரை மாற்றிவிடுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இதே போன்றோ பல்வேறுபட்ட சஹாபாக்களுடைய வரலாறிலே நாம் காணலாம், அவர்களுடைய பெயரை கேட்பார்கள். ஒரு மனிதருடைய பெயரை கேட்டவுடனே ஒரு பறவைக்கு வைக்கப்பட்ட பெயர் உராப் என்று சொன்னால் காகம், அந்த வார்த்தை அழகாக இருக்கின்றது, ஆனால் ஒரு பறவையுடைய பெயர். உடனே மாற்றிவிட்டார்கள். இன்னும் ஒரு மனிதனுடைய பெயரை கேட்கும் போது ஒரு ஷைத்தானுடைய பெயர் அந்த மனிதனுக்கு வைக்கப்பட்டிருந்தது. உடனே அதையும் மாற்றிவிட்டார்கள். இன்னும் ஒரு பிள்ளையுடைய பெயரை கேட்டார்கள். அவருடைய பெயர் ஹருப். ஹருப் என்று சொன்னால் சண்டை பிடிக்கக்கூடியவர். ஏற்கனவே சிறு பிள்ளைகள் அவர்கள் சண்டை பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உடனே அந்த பெயரையும் மாற்றிவிட்டார்கள். அதே நேரம் ஒரு குழந்தை கிடைத்து விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு பாக்கியம். இந்த குழந்தைகள் ஒவ்வொரு தாயும் தந்தையும் நாம் எல்லாம் குழந்தை பிறப்பதற்கு முன்னாலே நாங்கள் எனக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை எப்படி கிடைக்குமோ அந்த குழந்தைக்கு அதன் உறுப்புக்கும் சரியாக இருக்குமோ அந்த பிள்ளை என்ன நிறத்திலே பிறக்கும் என்றெல்லாம் மக்கள் எல்லாம் எவ்வளவு ஒரு ஆசையோடு தேக்கத்தோடு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து ஒரு குழந்தையை பெறுகின்றார்கள். இந்த குழந்தையை தந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குழந்தை மலலை மொழி பேச ஆரம்பிக்கும் போதோ எந்த தாய் எந்த தந்தை முதல் முதலாக இந்த குழந்தைக்கு அல்லாஹ் என்ற பெயரை உரைப்பதற்கு பழக்குவார்களோ, எந்த குழந்தையுடைய முதல் வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதாக அமையுமோ இந்த உலகத்திலே எத்துணை வருடங்கள் வாழ்ந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குழந்தைக்கு அல்லாஹ் இந்த மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையாக அல்லாஹ் இதனை அமைத்து விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள், இஸ்தஹு அலா சிபியானிக்கும் அவ்வல கலிமத்தின் பிலா இலாஹா இல்லல்லாஹ். உங்களுடைய குழந்தை பேச ஆரம்பிக்கும் போதோ முதல் முதலாக அந்த குழந்தையுடைய வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதாக நீங்கள் ஆரம்பியுங்கள். அதே நேரம் இந்த குழந்தை இப்பொழுது மலலை மொழி பேசி இப்படியாக குழந்தை அது சொல்லக்கூடிய பேச்சை அதனுடைய காதின் மூலமாக கேட்கக்கூடியதாக சிறு பிராயமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய முகப்பத்தையும் அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகப்பத்தை நாங்கள் உண்டு பண்ண வேண்டும். இதே நேரம் நாங்கள் அந்த குழந்தைகளிடம் எங்களை படைத்தவன் அல்லாஹ், எங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ், எங்களுக்கு நோயை தரக்கூடியவன் அல்லாஹ், எனக்கு சுகத்தை தரக்கூடியவன் அல்லாஹ், எங்களுக்கு உணவை தரக்கூடியவன் அல்லாஹ், இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ், வானலோகத்தை படைத்தவன் அல்லாஹ், பூமியை படைத்தவன் அல்லாஹ், உலகத்தை அத்துணை விடயங்களையும் அல்லாஹ் படைத்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய வலுப்பத்தை அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அல்லாஹ்வை பற்றிய அறிவை இந்த குழந்தைகளுக்கு ஆரம்பமாக நாங்கள் கொடுப்பதோடு இந்த குழந்தைகளிடம் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு தாய் ஒரு தந்தை முதல் முதலாக ஒரு குழந்தையுடைய அந்த வளர்ப்பிலே அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே சொர்க்கலோகத்துடைய ஆசை உண்டு பண்ண வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த குழந்தை தாய் தந்தையருக்கு வழிபட்டு வாழுமோ, எந்த குழந்தை அது திருப்பிராயத்திலிருந்து தொழுவதற்கு ஆரம்பிக்குமோ, எந்த குழந்தை உண்மை பேச ஆரம்பிக்குமோ, எந்த குழந்தை பாவம் செய்யாமல் இருக்குமோ, அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் எந்த கண்ணும் கண்டிருக்காதா, எந்த காதும் கேட்டிருக்க மாட்டாதா, எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் பூசலாடி இருக்க மாட்டாரா, உயர்தரமான சொர்க்கலோகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அங்கு தேனாறு இருக்கின்றது, அங்கு பாலாறு இருக்கின்றது, அங்கு மதுவாறு இருக்கின்றது, அல்லாஹ் அங்கே சொர்க்கத்தை தனி தங்கத்திலே அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான், அல்லாஹ் சொர்க்கத்துடைய கல்லை தனி தங்கமாக, அதனுடைய அடுத்த கல்லை வெள்ளியாக, அதனுடைய அடுத்த கல் தனி மாணிக்கமாக, அதனுடைய அதனுடைய அடுத்த கல் தனி முத்தாக, அதற்கு அடுத்த கல் வைடூரியமாக, அதற்கு அடுத்த கல் வாசனை நிறைந்த கற்களாக அல்லாஹ் மாற்றி அமைத்து வைத்திருக்கின்றான். சொர்க்கலோகத்திலே நாம் விரும்பியவைகளெல்லாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம். உட்கார்ந்த இருப்பிலே நாங்கள் எந்த விதமான சிரமம் இல்லாமல் இருக்கும் போதே சொர்க்கத்துடைய பலன்கள் எல்லாம் எங்களுக்கு அருகாமையிலே அவைகள் குளை குளையாக மேலிருந்து கீழிருந்து மேலே வரைக்கும் அதனுடைய குளைகள் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடியவைகளாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொர்க்கத்துடைய கதைகளை நாங்கள் இந்த குழந்தைகளுக்கு சிறுபிராயத்திலிருந்து சொர்க்கம் என்றால் என்ன, அதற்கு மாற்றமான முறையிலே உலகத்திலே நாம் வாழ்ந்துவிட்டால் அல்லாஹ் ஒரு பயங்கரமான ஒரு நரகலோகத்தையும் வைத்திருக்கின்றான். இந்த நரகத்துக்கு நாங்கள் யாருமே சென்று விடக்கூடாது என்று குழந்தைகளுடைய உள்ளத்திலே சொர்க்கத்துடைய ஆசையை நல்ல முறையில் உண்டு பண்ணுவதோடு பாவத்துடைய பாரதூரத்தையும் உண்டு பண்ண வேண்டும். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே குழந்தையை கொடுத்த ஒவ்வொரு தாய்க்கும் தந்தையும் பார்த்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த மிக அருமையான ஒரு உபதேசத்தை குர்ஆனிலே கியாம பரியந்தம் வரைக்கும் இந்த உலக நாள் அழியும் வரைக்கும் அல்லாஹ் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மகனை அழைத்து, மகனே நீங்கள் உலகத்திலே பெருமையாக இருக்க கூடாது, பூமியிலே உங்களுடைய கால்களை தட்டி தட்டி பெருமையாக நீங்கள் நடக்காதீர்கள், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்பதாக மிக அழகான அறிவுரைகளை கூறிவிட்டு மகனிடம் சொல்லுகின்றார்கள், யா புனையா என்னுடைய அருமை மகனே நீங்கள் இந்த உலகத்திலே மிகவும் ஒரு சிறிய ஒரு பாவம் செய்தாலும் அந்த பாவம் கடுகு மணி அளவு இருந்தாலும் சரிதான், இந்த பாவத்தை நீங்கள் யாருக்கும் தெரியாமல் மக்களை விட்டும் நீங்கள் ஒளிந்து ஒரு கட்டாரி உள்ளே சென்று ஒளிந்து மறைந்து செய்தாலும் சரிதான், இந்த வானத்திலே ஏழு வானத்தில் ஒரு வானத்திலே ஏறி அல்லது இந்த பூமிக்குள்ளே ஏழு பூமியிலே ஒரு பூமியிலே நீங்கள் மறைந்து ஒளிந்து இந்த பாவத்தை செய்தாலும் நாளை மறுமையிலே இந்த பாவத்தை கொண்டு வந்து அல்லாஹ் ஏன் இந்த குற்றத்தை செய்தாய் என்று உங்களிடம் விசாரணை செய்வான் என்பதாக மிக அழகான ஒரு அறிவுரை அங்கே குறிப்பிடுகின்றார்கள். நீங்கள் எவ்வளவு சிறிய ஒரு பாவம் செய்தாலும் தான் கோடான கோடி மக்கள் நாளை மறுமையிலே உங்களை பெற்ற தாயும் தந்தையும் உங்களுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கும் போதோ இந்த குற்றத்தை ஏன் ஒளிந்து மறைந்து யாருக்கும் தெரியாமல் நீங்கள் செய்வீர்களே என்று சொல்லும் போதோ உங்களை பெற்ற தாயும் தந்தையும் என்ன அளவுக்கு அவர்கள் வருத்தம் அடைவார்கள். இன்றைக்கு ஒளிந்து மறைந்து யாருக்கும் தெரியாமல் இந்த பாவத்தை செய்தாலும் நாளை மறுமையிலே அல்லாஹ் அந்த பாவத்தை கொண்டு வந்து நிறுத்தி உங்களிடம் விசாரணை செய்வான் என்பதாக மிக அழகான ஒரு அறிவுரையை குறிப்பிடுகின்றார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிள்ளைகளை கண்டுவிட்டால் அவர்களுக்கு மிக அழகான உபதேசங்களை செய்திருக்கின்றார்கள். ஹதீஸுடைய கிரந்தங்களிலே ஏராளமான ஹதீஸுகளை நாம் பார்க்கலாம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தார்கள். ஒரு 8 வயது ஒரு 9 வயதுடைய சிறுவராக இருந்தார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் மலையிலே ஏறக்கூடிய நேரத்திலே பின்னாலே அப்படியே அவர்கள் ஏறிக்கொள்வார்கள். இன்றைக்கு எப்படி நாங்கள் வாகனங்கள் ஏறும் போதோ சிறு பிள்ளைகள் எங்களுக்கு பின்னாலே வந்து அவர்கள் உட்காருவதை போன்றோ உட்காருவார்களோ, இதே தோட்டத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதோ அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய அருமை மகனே, உங்களுக்கு நான் சில புத்திமதிகளை சொல்கின்றேன். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறுவருக்கு இந்த உபதேசம் செய்தாலும் சரிதான், இது முழு உலக மக்களுக்கும் செய்த ஒரு உபதேசமாக இருக்கிறது. அவ்வளவு இரத்தின சுருக்கமான முறையிலே மிகவும் பெருமதியான வார்த்தைகளை சொல்லுகின்றார்கள். என்னுடைய அன்பு மகனே, நீங்கள் அல்லாஹ்வுடைய கடமைக்கு மதிப்பளியுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடவுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். என்னுடைய அருமை மகனே, நீங்கள் அல்லாஹ்வுடைய கடமைகளை எடுத்து நடப்பீர்கள் என்றால் நீங்கள் சரியான முறையில் நேரத்துக்கு பக்குவமான முறையிலே தொழுது வந்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடப்பீர்கள் என்றால் நீங்கள் அல்லாஹ் தடை செய்த விடயங்களை தவந்து நடப்பீர்கள் என்று சொன்னால் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதாக சொல்லிவிட்டு நீங்கள் எது கேட்டாலும் அல்லாஹ்விடம் தான் கேட்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். நீங்கள் உதவி தேடினாலும் அல்லாஹ்விடம் மாத்திரம் தான் உதவி தேட வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு ஒரு அழகான விடயத்தை சொல்கின்றார்கள். என்னுடைய அருமை மகனே, இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களும் கோடான கோடி மக்கள் அத்துணை பேரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்வதற்கு அத்துணை மக்களும் நாடினாலும் அல்லாஹ் நாடாமல், அல்லாஹ் நாடாமல் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையையும் முழு உலக மக்கள் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாமல் எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு செய்துவிட முடியாது. இதே போன்று சொல்கின்றார்கள், முழு உலக மக்களுமே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு அநியாயம் செய்வதற்காக வேண்டிய அத்துணை மக்களும் ஒன்று சேர்ந்து விடுகின்றார். முழு உலக மக்களும் ஒரு பெரிய மைதானத்திலே ஒன்று கூடி எல்லா மக்களும் உங்களுக்கு அநியாயம் செய்வதற்கு ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாமல் உங்களுக்கு எந்த ஒரு அநியாயத்தையும் யாராலும் செய்துவிட முடியாது என்பதாக அல்லாஹ்வின் மீது உண்மையான நம்பிக்கையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்த முதல் பாடமாக இருக்கின்றது. இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை வளர்ப்பிலே ஒரு மனிதன் எப்படி குழந்தையை சிறு பிராயத்தில் இருந்து வளர்க்க வேண்டும் என்று மிக அழகான முறையில் சில அறிவுரைகளை சொல்லுகின்றார். ஒரு பிள்ளை ஒரு 4 வயது அடையக்கூடிய நேரத்திலே, ஒரு 4-5 வயது ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் அந்த குழந்தைகளை பாடசாலைகளுக்காக அனுப்புகின்றோம். கட்டாயமாக உலகத்துடைய அறிவுகளை கொடுப்பதோடு அவைகளை முறையான முறையில் இஸ்லாமிய கலாச்சாரங்களும் இஸ்லாமிய பண்பாடுகளுக்கும் எந்த விதத்திலும் இழுக்கு ஏற்படாத விதத்தில் முறையாக படிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிகவும் அதற்கு வலியுறுத்தி இருக்கின்றது. ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், உலகத்துடைய கல்வியை விடவும் மறுமையுடைய கல்விக்காக ஆகரத்துடைய இந்த இல்முக்காக நாளை மறுமையிலே எங்களை ஈமேற்றத்திலே கொண்டு செல்லக்கூடிய குர்ஆனுடைய இந்த அறிவுக்காக வேண்டி எந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் செலுத்துகிறோம் என்பதையும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், மன் அல்லம இப்னஹுல் குர்ஆன நதரன், யாராவது ஒரு மனிதர், யாராவது ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை வெறுமனே பார்த்து ஓத கற்றுக் கொடுப்பார்கள் என்று சொன்னார், ரஃபரல்லாஹு லஹு மா தக்கத்தம மின் தன்பி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குழந்தை குர்ஆனை திறந்து ஓத ஆரம்பிக்க கூடிய அந்த குழந்தையுடைய முதல் வார்த்தை சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த குழந்தையை பெற்ற தாயுடைய குழந்தையை பெற்ற தந்தையுடைய அத்துணை பாவங்கள் முந்தின பாவங்கள் அத்துணையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதாக சொன்னார். ஒரு பிள்ளை குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிக்க கூடிய இந்த நேரத்தில் ஒரு தாயும் ஒரு தந்தையும் எவ்வளவு சந்தோஷம் அடையும். குர்ஆன் எடுத்து ஓத ஆரம்பிக்கின்றது, இந்த பிள்ளை குர்ஆனை சுமக்கும் போது அல்லாஹ் இந்த தாயுடைய தந்தையுடைய பாவங்களை மன்னிக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யாரு தன்னுடைய பிள்ளைக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்தோ, இந்த பிள்ளை குர்ஆன் ஓதுகின்றது, குர்ஆன் மரணம் செய்கின்றது, குர்ஆனில் உள்ளதின்படி அமல் செய்கின்றதோ, நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனை விடும் பிரகாசமான கிரீடத்தை அந்த தாய் தந்தையர்களுக்கு அனுப்பார். இப்பொழுது இந்த தாயும் தந்தையும் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த குழந்தைகளை ஓத வைத்து அவர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு உருவாக்கி குர்ஆனின் படி அமல் செய்வதற்கு இந்த குழந்தை அமல் செய்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய்க்கும் தந்தைக்கும் இந்த பிரகாசமான கிரீடத்தை அணிவிச்ச போது உடனே கேட்பார்கள், பிம குசி நஹாதா, அல்லாஹ் எதற்காக வேண்டி இவ்வளவு பெருமதியான எங்களுக்கு ஆடைகளை நீ அணிவித்திருக்கிறாய் என்பதாக கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்வான், உங்க ரெண்டு பேருடைய தாய் தந்தையர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், உங்களோட ரெண்டு பேருடைய குழந்தைகளும் குர்ஆனில் ஓதி இருக்கின்றது, இதனால தான் உங்களுக்கு இந்த ஆடை அணிவித்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஆடையுடைய பெருமதி இந்த உலகமும் உலகத்திலே இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி மாணிக்கம் மரகதம் இந்த உலகத்தில் இருக்கும் அத்துணை காசி பணங்களை விட பெருமதியான ஆடைகளை அல்லாஹ் அணிவிப்பான் என்பதாக சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவுக்கு இந்த தாய் தந்தையர்களை கண்ணியப்படுத்துகிறான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு சூரியனை விட பிரகாசமான கிரீடத்தை கொடுக்கின்றார். இந்த குழந்தைக்கு ஓதுமாறு அல்லாஹ் சொல்லுவார், இந்த குழந்தை ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதி ஓதி கொண்டே இருந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் இந்த தாய் தந்தையர்களுடைய அந்தத்துகளை சொர்க்கலோகத்தில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டே செல்வார். எந்த அளவு பாக்கியம் என்பதையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு குழந்தை 7 வயது அடையும் போதோ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், அவர்கள் தொழவில்லை என்று சொன்னால், அவர்கள் தொழவில்லை என்று சொன்னால், அவர்களை நீங்கள் 10 வயதாகும் போதோ நீங்கள் சொல்லாத உங்களோட குழந்தைகளுக்கு அடியுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். சிறுபிராயத்திலிருந்து நல்ல ஒழுக்க வழக்கங்களை நல்ல பழக்கங்களை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு தாய் தந்தையர்கள் இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சொத்து செல்வங்களை கொடுப்பதை விடவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த முழு உலகத்துடைய அத்துணை சொத்து செல்வங்கள் பாக்கியங்கள் உலகத்தையே நீங்கள் கொடுப்பதை விடவும் இந்த உலகத்திலே பெருமதியான ஒன்று இருக்கும் என்றால் நல்ல பழக்க வழக்கங்களாக இருக்கின்றது. உங்களோட குழந்தைகளை நல்லவர்களாக சாலிகானவர்களாக நல்ல குணமுள்ளவர்களாக நல்ல மார்க்க பற்றுள்ளவர்களாக தக்வாவுடையவர்களாக சாலிகானவர்களாக சொல்லக்கூடியவர்களாக சுஜூது செய்யக்கூடிய குழந்தையாக நீங்கள் மாற்றுவது இந்த முழு உலகத்தையுமே நாங்கள் கொடுப்பதை விட சிறந்தது என்பதாக ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிக பெருமதியானவற்று நல்ல ஒழுக்கம் என்பதை கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். இன்றைக்கு எங்களுடைய குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கின்றது? ஒரு குழந்தைக்கு முதல் முதலாக ஒரு தாயும் தந்தையும் அந்த குழந்தையை சந்திக்கும் போது சலாம் சொல்வதற்கு நாங்கள் பழக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ திருமணம் முடித்து பிள்ளைகளை கண்டவர்கள் கூட தன்னுடைய மனைவியை பார்த்து அவருடைய வீட்டிலே வரும்போதோ அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவருடைய சிரித்த முகத்தோடோ அவர் சலாம் சொல்லுவதற்கு அவர் தயங்குகின்றார். அப்படி என்று சொன்னால் எங்களுடைய பச்சை இளம் பாலகங்கள் வீட்டிலே வளரக்கூடிய இந்த அருமையான குழந்தைகள் பாவமே அற்ற மாசற்ற இந்த குழந்தைகள் எப்படி தாய் தந்தையர்களுக்கு சலாம் சொல்வதற்கு பழகும் என்பதை சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு குழந்தையை சிறுபிராயத்திலே இருந்தே அல்லாஹ்வுடைய சிந்தனையோடோ சந்தர்ப்பங்கள் வரும்போதோ அதை சாப்பிட ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே சாப்பாட்டுக்கு முன்னால் உள்ள துவா, சாப்பிட்டதன் பின்னாலே சாப்பிட்டதன் பிறகு உள்ள துவா, இதே போன்றோ அந்த குழந்தை தூங்க ஆரம்பிக்கும் போதோ தூங்குவதற்கு முன்னால் உள்ள துவா, தூங்கி எழும்பியதன் பின்னால் இந்த தாயுடைய வாயிலிருந்து அந்த குழந்தையை பார்த்து இவர்கள் ஒரு நல்ல துவாவை சொல்லி அந்த குழந்தை எழுப்பாட்டக்கூடிய இப்படியான காட்சிகள் உருவாகும் போதுதான், வீட்டிலே நல்ல ஒரு மாகோலை உண்டாகும் போதுதான் இந்த குழந்தைகளுக்கு நல்ல பிள்ளைகளாக அவர்கள் வளர்வதற்கு அது காரணமாக இருக்கும். இதே கட்டத்திலே அதிகமான தாய் தந்தையர்களுடைய நிலைமைகளின் காரணமாக அதிகமானவர்களுடைய குடும்பங்களிலே குழந்தைகளும் இதே அமைப்புகளிலே வளரக்கூடியவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் மிகவும் நிதானமாக எங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் எங்களுடைய ஒவ்வொரு செயலும் குழந்தைகள் அதை அவைகளை அவதானிக்கிறது என்பதை தாய் தந்தையர்கள் மறந்துவிடக்கூடாது. கல்லில் செதுக்கப்பட்டதை விடவும் உறுதியாக, கல்லில் செதுக்கப்பட்டால் எவ்வளவு உறுதியாக இருக்குமோ இதை விடவும் ஒரு தாயுடைய ஒரு தந்தையுடைய செயலை குழந்தையுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிகிறது என்றுதான் இன்று அதிகமானவர்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த வகையிலும் எங்களுடைய சொல்லாலோ செயலாலோ இந்த குழந்தைக்கு நாங்கள் பொய் உரைப்பதற்கு பழக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு செல்கின்றார். இந்த சஹாபியே இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நான் சிறு பிராயமாக இருந்தேன், சிறு குழந்தைகளோடு நல்ல முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்து விட்டார்கள். இந்த சந்தோஷத்திலே என்னுடைய தாய் அவர்கள், மகனே நீங்கள் உங்களுடைய விளையாட்டை விட்டு விட்டு வாருங்கள், உங்களுக்கு ஏதாவது தருகிறேன் என்பதாக சொன்னார்கள். உடனே கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குழந்தை ஓடோடி வருவதை பார்க்கின்றார்கள். வந்த உடனே தாய் வேறு அவளுடைய தோழிகள் இருப்பதை கண்ட உடனே சொன்னார்கள், தாயே உங்களுடைய குழந்தை நல்ல முறையில் விளையாடி கொண்டிருந்தது, அது நல்ல முறையில் குழந்தைகளோடு சந்தோஷமாக இருந்தது, ஆனால் இப்படியாக விளையாடி கொண்டிருந்த குழந்தையை ஏதோ தருவதாக நீங்கள் அழைத்தீர்கள், ஆனால் எதுவும் கொடுக்காமல் இருக்கின்றீர்களே, தாயே நீங்கள் இந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுத்து விடுங்கள், இல்லை என்று சொன்னால் நீங்கள் பொய் சொல்லிவிட்டீர்கள், பொய்யை உங்களுடைய குழந்தைக்கு பழக்குகின்றீர்கள், பொய்யுடைய குற்றம் உங்கள் மீது எழுதப்படும் என்பதாக சொல்லுகின்றார்கள். எவ்வளவு ஒரு அழகான ஒரு அறிவுரை என்பதை சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய குழந்தைகள் படிக்க செல்லுகின்றார்கள், அவர்கள் ஓதுவதற்காக செல்லுகின்றார்கள். ஒரு தாயோ தந்தையோ ஏதோ அந்த குழந்தைக்கு வாங்கி தருவதாக அவர்கள் வாக்களித்து விட்டால், அதனை வாங்கி கொடுக்கவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக இந்த பொய்யும் இந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் அப்படியே பிரதிபலிக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்களை எங்களால் செய்ய முடியுமா என்பதை யோசித்து நாங்கள் ஒரு விடயத்தை குழந்தைக்கு சொல்ல வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பெரும் ஒரு அமானிதமாகத்தான் இந்த குழந்தைகளை தந்திருக்கின்றான். இந்த குழந்தைகள் சிறு பிராயமாக இருக்கக்கூடிய நேரங்களிலே நாங்கள் எந்த கட்டமாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் தவறு செய்து கொண்டிருப்பார்கள். சில நேரம் எங்களால் சகித்துக் கொள்ள முடியாத நிலைமைகள் வந்துவிடும். எத்தனையோ தடவைகள் இந்த குழந்தைக்கு நாங்கள் சொல்லுவோம், ஆனால் இந்த பிள்ளைகள் மீண்டும் மீண்டும் அந்த தவறை எத்துணை தடவை செய்தாலும் சரிதான். ஒரு குழந்தை ஒரு தவறை எத்துணை தடவை செய்தாலும் தான் மிகவும் இந்த விடயத்தில் ஒவ்வொரு தாயும் தந்தையும் மிகவுமே சிந்தனையோடு இருந்து கொள்ள வேண்டும். எந்த கட்டத்திலும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை பார்த்து நாங்கள் ஒரு பதுவாவுடைய வார்த்தையை பாவித்து விடக்கூடாது. இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள், அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படியே அது மோசமான மாறியதற்கு காரணம் ஒரு தாயுடைய ஒரு தந்தையுடைய பதுவாக இருக்கலாம். வரலாறில் எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் பார்க்கலாம். மிகவும் நிதானமான முறையிலே எங்களுடைய பேச்சுகள் எங்களுடைய வார்த்தைகளை கூட பிள்ளைகள் மீது நாங்கள் மிகவும் நெருக்கமான வார்த்தைகளை கூறித்தான் அவர்கள் தவறு செய்தாலும் கூட திருத்த வேண்டும். சில நேரத்திலே துஆக்கள் எல்லாம் கபூல் செய்யக்கூடிய நேரங்கள் அது நேர்பட்டுவிடும் என்று சொன்னார். நிச்சயமாக இந்த குழந்தையும் இப்படியாக அந்த தாயுடைய துஆவுக்கு பதுவாவுக்கு ஆளாகிவிட்டால் அந்த குழந்தைகளுடைய நிலைமை என்னவாக அமையும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே குழந்தைகளோடு மிக இறுக்கமான முறையிலே பண்பாக இறுக்கமாக பாசமாக அன்பாக இருக்க வேண்டும் என்பதை தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு படித்து காட்டுகின்றது. ஒரு நாள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளைகள் மிகவுமே தன்னுடைய பேர குழந்தைகள் பத்திமா நாயகி ரபியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரபியல்லாஹு அன்ஹுமா சின்ன பிள்ளைகள் அவர்களோடு மிகவுமே இரக்கமாக நடந்து கொள்வார்கள். ஒரு நாள் ரெண்டு பேரும் ஓடி வந்து விடுகின்றார்கள். ஹசன் அவர்கள் நபியுடைய வலது தொடையில் ஏறி விடுகின்றார். உடனே ஹுசைன் அவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடது தொடையில் ஏறிக்கொள்கின்றார்கள். இரண்டு குழந்தைகளையும் அப்படியே கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து கொண்டிருப்பதை வெளியிலே இருந்து வரக்கூடிய ஒரு கிராமப்புறத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு மனிதர் அப்ரா இப்னு ஹாபித் என்று சொல்லக்கூடிய அவர் வந்தவுடனே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு இரக்கமாக பண்பாக அவர்களுடைய பேர குழந்தைகளோடு கொஞ்சி கட்டி அணைத்து முத்தம் கொடுப்பதை கண்டவுடனே இருந்த மக்களுக்கு முன்னிலையிலே சொன்னார், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கின்றன, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கின்றன, எந்த ஒரு பிள்ளையையும் நான் முத்தம் கொடுத்தது இல்லை என்பதாக சொன்னார். உடனே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகின்றது. சொன்னார் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் இரக்க சிந்தனையை கலட்டி விட்டான்.
யார் இரக்கமாக நடக்க மாட்டார்களோ, யார் இரக்கமாக இல்லையோ அவர்களோடும் அல்லாஹ் இரக்கமாக நடக்க மாட்டான் என்பதாக சொல்லுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஓடி வருவார்கள். சுஜூதிலே தான் இருந்து கொண்டிருப்பார்கள். சுஜூதில் இருந்து கொண்டிருக்கும் போது தலைக்கு மேலே அப்படியே ஏறி உட்கார்ந்து விடுவார்கள். பேர குழந்தைகள்
தொழுது கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய ரெண்டு கால்களுக்கு இடையிலே குழந்தைகள் அங்குமிங்குமாக ஓடி ஆடி விளையாடி கொண்டிருப்பார்கள்.
ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து கொண்டு சஹாபாக்களுக்கு உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆச்சரியம், ஹஜ்ரத் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வயதுடையவர்களாக, ஒரு வயது இருக்கும்,
பள்ளிவாசலிலே ஓடி வருகின்றார்கள். உடனே கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மிம்பரில் இருந்து இறங்கி ஓடி சென்று அந்த குழந்தை வருவதை பார்த்து அப்படியே கட்டி அழைத்து அவர்களை தூக்கிக் கொண்டு மிம்பருக்கு பக்கத்தில் வச்சு கொண்டு அவர்கள் பொதுவா பிரசங்கம் செய்கின்றார்கள். இந்த அளவுக்கு அவர்கள் பிள்ளைகளோடு பாசமாக இரக்கமாக இருந்திருக்கின்றார்கள். அதே நேரம் ஒரு குழந்தை தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அழகான முறையில் பண்பாக இரக்கமாக அந்த குழந்தைக்கு அறிவுபூர்வமாக அதனை விளங்கப்படுத்தி ஒரு பிள்ளையை திருத்தும்போது கூட அந்த விடயத்தை ஏன் செய்யக்கூடாது என்பதை சொல்லி அழகான முறையில அந்த குற்றத்தை திருத்துவார். அங்குக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோட மகளுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்தில் பிள்ளைகள் பசியோடு அழுது கொண்டிருக்கின்றன. ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடினமான பசியுடைய நேரம் சிறு வயதில் இருக்கின்றார்கள். ஒரு மூலையில் ஒரு ஈச்சம்பழம் ஒன்று இருக்கின்றது. அந்த ஈச்சம்பழத்தை எடுத்து அவருடைய வாயிலே போட்டு விடுகின்றார்கள். இந்த நேரத்தில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உடனே அந்த குழந்தையை போய் தூக்கி அந்த குழந்தையுடைய வாயிலிருந்து அந்த வாயிலே வைத்து சாப்பிடுவதற்கு முனைந்த அந்த ஈச்சம்பழத்தை அப்படியே அவர்களுடைய முபாரக்கான கையை அந்த குழந்தையுடைய வாயிலே செலுத்தி உடனே அதனை அந்த ஈச்சம்பழத்தை எரிந்து விடுகின்றார்கள். சொன்னார்கள், இன்னா லனகுலு ஸதகா, நாங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த நபி அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு சதகாவுடைய பொருள்கள் சாப்பிடுவதற்கு கூடாது. சில நேரம் சதகாவுடைய பொருள்கள் வந்து அவருடைய வீட்டில் ஏதாவது ஈச்சம்பழம் ஒன்று தவறி விழுந்த ஈச்சம்பழமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில், சந்தேகத்தின் பேரில் கூட தன்னுடைய குழந்தையுடைய வாயுளுக்கு சந்தேகத்தின் பேரில் ஒரு ஈச்சம்பலத்துடைய ஒரு கீற்று கூட அது உலகிலே நுழையக்கூடாது என்பதாக பயந்தார். இன்றைக்கு நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், எங்களுடைய தொழில்கள் எப்படி இருக்கின்றது, எங்களுடைய வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இந்த உணவு வகைகள், அது இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் மார்க்கெட்டுக்கு சென்றால் அங்கு இருக்கக்கூடிய எது புதிய ஒரு சாக்லேட்டாக அல்லது ஒரு உணவு பண்டமாக இருக்கிறதோ அதை எந்த கேள்வி பார்வையும் இல்லாமல் உடனே இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய நேரத்தில் சில நேரம் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சாக்லேட் வகைகள், டொஃபி வகைகள், இத மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது உணவு வகைகள் கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிகவும் நிதானமாக
இவைகள் உண்மையான முறையிலே ஹலாலான உணவு தானா என்று உறுதி பண்ணியதன் பின்னாலே தான் நாங்கள் அவைகளை பிள்ளைகளை கொடுக்க வேண்டும். மிகவும் கண்காணிப்போடு எங்கட குழந்தையுடைய ஒரு சொட்டு இரத்தமாவது எங்கட பிள்ளைகளுடைய உடம்பிலே வளரக்கூடிய ஒரு சொட்டு இரத்தமாவது ஹராமான முறையிலே வளர்ந்து விடக்கூடாது. யாருடைய உடம்பிலே ஒரு சொட்டு இரத்தமாவது ஹராமான முறையில் வளருமோ அந்த உடம்பு சொர்க்கலோகம் செல்ல மாட்டாது. அந்த உடம்பு நரக நெருப்புக்குத்தான் தகுதியானது. அப்படி என்று சொன்னால் சந்தேகத்தின் பேரிலே ஒரு ஈச்சும் பலம் அது கூட எங்கட பிள்ளைகளுடைய உடம்பிலே வந்துவிடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்திருக்கிறார்கள் என்றால் நாங்கள் எந்த அளவு பேதுதலான முறையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அமைப்பிலே எங்களுடைய வீட்டு மாகோலை நல்ல முறையிலே நாங்கள் அமைத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. தங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்திலே ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய தாயும் தந்தையும் எப்படி அவர்களோடு நடந்து கொள்கிறார்கள் என்பதை மிகவும் உன்னிப்பான முறையிலே அவைகள் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. தங்களுடைய பிள்ளைகளோடு அன்பாகவும் இரக்கமாகவும் நாங்கள் நடக்க வேண்டும். இதே நேரத்திலே இந்த குழந்தைகளுக்கு மத்தியிலே சமத்துவமாக நீதமாக நடந்து கொள்வதையும் மிகவும் இந்த விடயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் மிகவும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். சஹீஹுல் புகாரியிலே பதிவான ஒரு ஹதீஸ் ஹஜ்ரத் நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு நாள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய தந்தை அவர்கள் எனக்கு ஒரு அடிமை அன்பளிப்பாக தந்தார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்னுடைய தந்தையை பார்த்து இதே போன்று உங்களுடைய மற்ற பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்தீர்களா என்று கேட்ட நேரத்தில் என்னுடைய தந்தை இல்லை என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வாறென்றால் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்திலே நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளாக இருந்தாலும் அவைகள் கூட நாங்கள் சமத்துவமாக நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுகின்றது. அதில் தன சுரத்தை எல்லாம் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அவருடைய ஒரு ஆண் குழந்தை ஆண் பிள்ளை அவரிடம் வந்தது. உடனே அதனை அவர் முத்தம் கொடுத்து தன்னுடைய தொடையிலே அப்படியே அமர வைத்து விட்டார். அதற்கு பின்னால் அவருடைய பெண் பிள்ளை வந்தது. அதை முத்தம் கொடுக்காமல் அப்படியே அந்த பிள்ளையை பூமியிலே அமர வைத்து விட்டார். உடனே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இந்த இரு பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்திருக்க கூடாதா? உங்களுடைய ஒரு குழந்தை வரும்போது உங்களுடைய அந்த குழந்தை ஆண் குழந்தை என்பதனால் அதனை முத்தம் கொடுத்து உங்களுடைய மடியிலே அமர வைத்தீர்கள். உங்களுடைய பெண் பிள்ளை வரும்போது எந்த விதமான அந்த பிள்ளைக்கு நீங்கள் எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாமல் அந்த பெண் குழந்தையை முத்தம் கொடுத்து உங்களுடைய இடது துடையிலே நீங்கள் அமர வைத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று என்பதாக குழந்தைகளாக இருந்தாலும் கூட அதையும் உள்ளத்திலே கூட தாய் தந்தையர்கள் எங்களுக்கு மத்தியிலே பாகுபாடு காட்டுகின்றார்கள், எங்களை பிரித்து வைத்திருக்கின்றார்கள், நாங்கள் வேறாக இருக்கிறோம் என்ற இதே உணர்வோடு தான் சிறு பிராயத்திலே இருந்து வளரும் என்பதை அழகான முறையிலே குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே சமத்துவமாக நீதமாக நடக்க வேண்டும் என்பதை தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, குழந்தைகள் என்று வரக்கூடிய நேரத்திலே ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் இவர்களுக்கு மத்தியிலே கூட நல்ல முறையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் மிகவும் சிரமப்படுவதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு மனிதர் இதனை நல்ல முறையிலே வளர்த்து அதனை பருவ வயது வரைக்கும் தக்குவமான முறையிலே தக்குவாவோடு வளர்த்து அல்லாஹ்விடத்திலே இந்த குழந்தைகளை ஒப்படைப்பார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கலோகத்தை எல்லாம் கடமையாக்கி விடுகின்றார். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், மன் ஆல தலாத பனாத்தி, யாராவது ஒரு மனிதருக்கு அவருக்கு மூணே மூணு பிள்ளைகள், அந்த மூணு குழந்தைகளும் பெண் பிள்ளைகளாக இருக்கின்றது, அல்லது அவருக்கு ஆண் குழந்தைகளோடு ஒரு மூணு பெண் பிள்ளைகள் கிடைத்திருக்கின்றது. பெண் பிள்ளைகள் என்று சொல்லும் போது அவர்களை வளர்க்கும் போது பல்வேறு பட்ட சிரமங்களுக்கு மக்கள் ஆளாகின்றார்கள். இப்படியாக வரக்கூடிய எல்லா சிரமங்களையும் இவர் சகித்துக் கொண்டோம். இதனை நல்ல முறையிலே வளர்த்து ஒழுக்கமான முறையில் தக்குவாவோடு வளர்த்து அந்த பிள்ளையை திருமணம் முடித்துக் கொடுத்து விடுவார் என்றார். மூன்று பெண் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து தக்குவாவோடு வளர்த்து சாலிகான பிள்ளைகளாக மாற்றி அவர்களை திருமணம் முடித்துக் கொடுத்து விட்டால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சொர்க்கலோகத்தை, அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக ஆக்கிவிட்டான் என்பதாக சொன்னார். அல்லாஹ் சொர்க்கலோகத்தை அவர்களுக்கு உறுதியாக கொடுத்து விடுவான் என்று சொன்ன உடனே அந்த சபையிலே இருந்தார் ஒரு மனிதர், உடனே எழும்பினார். அந்த சபையில் எழுந்திருந்து கேட்டார், அவிஷ்ண செய்தி அல்லாஹுடைய அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ் எனக்கு இரண்டே இரண்டு பெண் பிள்ளைகளை தான் தந்திருக்கின்றார், இந்த இரண்டு பிள்ளைகளையும் நான் வளர்ப்பதற்காக வேண்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய சிரமங்களும் கஷ்டங்களும் அவர்களை நான் ஒழுங்கான முறையில் வளர்த்து திருமணம் முடித்துக் கொடுத்தால் அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை எனக்கும் தருவானா என்று கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே சபையிலே ஆம் நாம் என்பதாக சொன்னார். இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்யக்கூடிய ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார், யாராவது ஒரு மனிதர் அந்த சபையில் இருந்தவர் உடனே எழுந்து அவ்வாஹிதன், அல்லாஹ்வுடைய அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஒரே ஒரு குழந்தை, ஒரே ஒரு பிள்ளை அல்லது ஒரே ஒரு பெண் பிள்ளை தான் எனக்கு இருக்கின்றது, எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கின்றது, இந்த பெண் பிள்ளையை நான் நல்ல முறையில் வளர்த்தெடுத்தார் அல்லாஹ் நாளை மறுமையில் இந்த சொர்க்கத்தை தருவானா என்று கேட்டிருந்தார் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்பதாக சொல்லியிருப்பார்கள் என்பதாக இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்யக்கூடிய அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லியிருந்தார். சஹீஹ் முஸ்லிமிலே தெளிவாக பதிவாக்கப்பட்டிருக்கின்றது, யாருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் கிடைத்து அவைகளை ஒழுங்கான முறையில் வளர்ப்பார்களோ நாளை மறுமையிலே அவர்களும் நானும் சொர்க்கலோகத்திலே என்னுடைய கலிமா விரலும் நடுவிரலும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ அவ்விதமாக நாளை மறுமையிலே சொர்க்கலோகத்திலே நானும் அவர்களும் நெருக்கமாக இருப்போம் என்பதாக சொன்னார். காரணம் என்னவென்றால், இந்த குழந்தைகளை நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, இவர்களை சமூகத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, தக்குவாவுடையவர்களாக, இந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பதிலே ஒரு தாயுடைய பங்களிப்பு, ஒரு தந்தையுடைய பங்களிப்பு மிகவும் அதிகமாக இருப்பதன் காரணமாக நாளை மறுமையிலே அதே குழந்தைகள் சொர்க்கலோகம் செல்வதற்கு அதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. இன்றைக்கு அதிகமான வீதிகளில் பெண் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது மிகவும் கஷ்டமான ஒரு காலம் என்பதனால், ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை அதை பாதுகாத்து தக்குவாவுடைய சாலிகான பிள்ளையாக அதை திருமணம் முடிச்சு கொடுக்கிறது என்ற ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். நெருப்பு தனல உள்ளங்கையில வச்சிருக்கிறத விடவும் கஷ்டமான ஒரு காலம் பித்து நாட்கள். இன்னைக்கு நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம், எல்லா அடிப்படையிலும் இன்றைக்கு மனிதனை வழி கெடுப்பதற்காக வேண்டி எல்லா சாதனங்களும், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் மனிதனுடைய சிந்தனை அது. இன்றைக்கு பாவத்துடைய சூழல் இருந்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் ஒவ்வொரு தாயும் கண்ணும் கருத்துமாக இருந்து இவர்களை அழகான முறையிலே வளர்த்தெடுத்து இவர்களை நல்ல முறையில் சாலிகானவர்களாக தக்குவாவுடையவர்களாக மாற்றி அமைப்பது தாய் தந்தையருடைய இந்த மிகப்பெரும் பொறுப்பு என்பதை அழகான முறையிலே விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மரணித்து விட்டால் மௌத்துக்கு பின்னால் எந்த ஒன்றுமே எங்களுடைய கபருக்கு வரமாட்டார். இதான் அமலுல்ல, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இவனுடைய பட்டோலி அல்லாஹ் இழுத்து மூடி விடுவான். சதக்கத்தின் ஜாரியா, இந்த மனிதன் ஏதாவது ஒரு நல்ல ஒரு தர்மம் சதக்கத்தின் ஜாரியாவாக நிரந்தரமான ஒரு தர்மமாக மௌத்துக்கு பின்னால் தனக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நன்மையாக எதை சேகரித்து வச்சானோ இது அவனுக்கு வந்து சேரும். பிரயோசனமான ஒரு மார்க்கத்துடைய ஒரு அறிவு, மார்க்கத்துடைய ஒரு அறிவுக்காக வேண்டி மக்களுக்கு அவன் நல்ல ஒரு அறிவுடைய ஒரு மார்க்கத்துடைய ஒரு சேவை ஒன்றை செஞ்சுட்டு மூத்தாகினால் அதுவும் அவனுக்கு வந்து சேரும். அவ்வளவு இவன் மரணித்து விட்டால் இவனுக்காக வேண்டி இருக்கரம் நீந்தி துவா செய்யக்கூடிய குழந்தைகளுடைய நன்மையும் இவனுக்கு வந்து சேரும் என்பதாக சொல்லி வைத்தார். இன்றைக்கு நாங்கள் மூத்தாகிவிட்டால் இந்த மூன்று விடயங்களில் எதனை நாங்கள் சேகரித்து வைத்திருக்கிறோம்? கபரில் ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் என்னுடைய குழந்தைகள் செய்யக்கூடிய நன்மைகள் அது எனக்கு வந்து சேருமா? என்னுடைய குழந்தைகளுடைய அவர்களுடைய வாழ்க்கை எப்படி நான் அமைத்து வைத்திருக்கிறேன், அவர்களுடைய வாழ்க்கையை திருத்துவதற்காக என்ன நான் முயற்சி செய்து வைத்திருக்கிறேன்? நான் மரணித்து விட்டால் அல்லாஹ் இந்த கபரிலே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் இந்த குழந்தைகளுடைய நன்மைகளை என்னுடைய கபருக்கு வருவதற்கு நான் தயார் செய்து விட்டேனா என்பதை ஒவ்வொரு தாயும் தந்தையும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாவத்துடைய ஒரு சூழலோடு நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை விட்டு விட்டு சென்றார்கள். உலகத்திலே எப்படி இந்த குழந்தைகளை வளர்க்கும் விடயத்திலே நாங்கள் பாவத்துடைய சூழலில் இவர்களை வைத்து சிரமப்படுகிறோமோ? இதை விடவும் கபருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய குழந்தைகளை பாவமான சூழலுக்கு வளர்த்து விட்டு சென்றார். நாங்கள் மௌத்தாகி நிம்மதியாகி விடுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கபரிலும் தன்னுடைய குழந்தைகள் செய்யக்கூடிய பாவத்துடைய ஒரு பங்கை அனுபவிப்பார்கள். மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் மிகவும் பெருமதியான ஒரு காலத்தை தந்திருக்கின்றான். மிக பெரும் பாக்கியம் அல்லாஹ் எங்களுக்கு இந்த குழந்தைகளை தந்திருக்கின்றான். இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு அமானிதம். ஒரு மனிதன் ஒரு அமானிதத்தை எங்களிடத்துல தந்துவிட்டு அந்த மனிதன் ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு வந்து கேட்டால் அந்த அமானிதத்தை எப்படி தந்தாரோ இதே விதமாக நாங்கள் திருப்பி கொடுக்கிறது எங்களோட கடமை. நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். அல்லாஹ் இந்த குழந்தைகளை தந்த நேரத்தில் எந்த விதமான பாவத்துடைய தன்மையே தெரியாதவர்களா, எந்த பாவமே அறியாத குழந்தைகளா, மாசற்ற பிள்ளைகளாக எந்த பாவமே இவர்களுக்கு தெரியாதவர்களா அல்லாஹ் எங்களை கையில தந்தத மாதிரிதான். ஒவ்வொரு தாயிடம் இருந்தும் அவர்கள் மரணித்து கபரில் அடக்கப்பட்டாலும், ஒவ்வொரு தந்தையிடமும் அவர்கள் கபரிலிருந்து மண்ணறைக்கு அவர்கள் சென்று விட்டாலும், இந்த பிள்ளைகள் எத்தனை வருஷத்துக்கு பிறகு மௌத்தானாலும் பாவமற்ற பிள்ளைகளாக மரணிப்பதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். நிச்சயமாக ஒரு தாய் ஒரு தந்தை அவர் சொர்க்கலோகம் செல்வதற்கு ஒரு காலை எடுத்து வைத்திருப்பார். ஆனால் அவர் சொர்க்கலோகத்துடைய ஒரு படியிலே சொர்க்கத்திலே ஒரு காலை வைத்தவர் தாயோ தந்தையோ தன்னுடைய பிள்ளை வளர்ப்பிலே அவர் குறை செய்துவிட்டு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த மிக பெரும் அமானிதத்திலே மோசடி செய்துவிட்டு பாவத்துடைய நிலைமையில் மரணித்தார்கள் என்றால் அடுத்த காலை அவர்கள் சொர்க்கலோகத்திலே எடுத்து வைக்க முடியாது. அல்லாஹ் இந்த குழந்தை வளர்க்கூடிய விடயத்திலே ஒவ்வொரு தாயிடத்திலும் அல்லாஹ் விசாரிப்பான், ஒவ்வொரு தந்தையிடத்திலும் அல்லாஹ் விசாரிப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அமைப்பிலே அல்லாஹ் மிக பெரும் ஒரு பாக்கியம், விலை மதிக்க முடியாத ஒரு பாக்கியம், இந்த உலகத்திலே ஈதினையற்ற ஒரு பாக்கியம். அல்லாஹ் இந்த குழந்தை இல்லாதவர்களிடத்திலே இதனுடைய அருமையை, இதனுடைய பெருமையை, இதனுடைய முக்கியத்துவத்தை அவர்களிடம் கேட்டால் நிச்சயமாக அவர்கள் சொல்லுவார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோமோ, எங்களோட பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து பாவமற்ற ஒரு சூழல்ல இவங்களை நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான சிந்தனையில கவலையில் உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ் இந்த கவலை எங்களுடைய உள்ளத்திலிருந்து கபூல் செய்து கொள்வானாம். இந்த இடத்துல எப்படி நாமெல்லாம் ஒன்று சேர்ந்தோம், இவ்வளவு நேரம் அல்லாஹ்வுடைய அருமையான மாளிகையிலே ஒரு நல்ல விடயத்தை நாங்கள் பேசுவதற்காக கேட்பதற்காக அமர்ந்திருந்தோமோ, இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே உயர்தரமான அவனுடைய சொர்க்கலோகத்திலே எங்கள் அத்துணை பேரை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. எப்படி 2 பெண் பிள்ளைகளை 1 பெண் பிள்ளைகளை அதற்காக வேண்டி படக்கூடிய கஷ்டங்களும் சிரமங்களையும் சகித்து நாளை மறுமையில் பயதரமான சொர்க்கலோகத்தை மக்கள் அடைந்து கொள்வார்களோ? அப்படியான உயர்தரமான சொர்க்கலோகத்திலே எங்களுக்கும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த குழந்தை வளர்ப்பிலே நாம் படக்கூடிய சிரமங்களுக்கு மேலான சொர்க்கலோகத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நம் அத்துணை பேருக்கும் நசீபாக்குவானாக. மேலான ஜன்னத்துல் பிரதோசிலே உயர்தரமான சொர்க்கலோகத்திலே கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய மேலான பாக்கியத்தை அல்லாஹ் அத்துணை மக்களுக்கும் தந்தருள்வானாக. الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما ولا تجعل اللهم فينا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا محروما ربنا ظلمنا انفسنا ربنا ظلمنا انفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا اغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين يا الله ارسل لنا إليك كتبا قريبا من السماء يا الله إليك باوهم من تقول يا الله يا الله نعمل باوهم سيدة باوهم يا الله இவ்வளவு நேரம் எங்களுடைய பிள்ளை வளர்த்து மௌத்துக்கு பின்னால் அந்த கபரில் இவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுபஹானல்லாஹ்வும் ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ்வும் இவர்கள் நெற்றிக்கும் போது கபரிலே மோசனம் அடைய வேண்டும் என்பதற்காக இலங்கையில் நெருப்பு தகவை வைத்திருப்பதை குழந்தைகள் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை மோசுக்கு பின்னால் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு கட்டு சாதகமா இதையுமே தயாரிக்காத நிலைமையில் இருக்கிறோம். மரணத்தை மூன்று வாழ்கிறோம். யாழ்லா நாங்கள் செய்த பாவங்கிற நீ மன்னித்துக் கொள்வாயா? பாவம் செய்து பாவிகள் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் பல நேரத்தில் உன்னுடைய மாளிகையில உலகத்துக்காக இல்லாமல் எங்கள் பிள்ளைகளும் நல்லவர்களாக மாற்ற வேண்டும். எங்களுடைய மௌத்து ஒன்று இருக்கிறதே, இந்த மௌத்தை நாங்கள் நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளணும் என்பதற்காக இவ்வளவு நேரம் ஒன்று சேர்ந்தோம். அல்லாஹ் எங்களுடைய எல்லோருடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயா? தாய் தந்தையர்களுடைய பாவங்களை நீ மன்னித்துக் கொள்வாயா? எங்களோட தாய் தந்தையர்கள் எத்தனையோ பேர்கள் மரணித்து அல்லாஹ் இன்றைக்கு கபருடைய மண்ணறை வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய மண்ணறையை நீ சொர்க்கமாக மாற்றுவாயா? நீ அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை எவ்வளவு அருமையாக நாங்கள் வளர்க்கின்றோம். அல்லாஹ் இந்த குழந்தைக்கு எந்த விதமான துன்பமும் வரக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் எவ்வளவெல்லாம் இரவும் பகலுமாக இந்த குழந்தைகளை இறக்கமாக நாங்கள் வளர்த்தோமே அல்லாஹ், இதைவிடவும் எங்களை தாய் தந்தையர்கள் எவ்வளவு அருமையாக எவ்வளவு பெருமையாக எவ்வளவு கண்ணியமாக எங்களை
அவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வந்துவிடக்கூடாது என்பதாக அவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், நாங்கள் இந்த நல்ல நிலைமைக்கு நல்லவர்களாக உன்னுடைய மாளிகையிலே வந்து அமருவதற்கு அந்த தாய் தந்தையர்களுடைய அருமையான துஆக்கள் தான் அது காரணமாக இருக்கிறது. யா அல்லாஹ், இன்றைக்கு கபருடைய மண்ணறைய வாழ்க்கையிலே அவர்களே அல்லாஹ் ஏதும் நன்மைகள் வரமாட்டாதோ என்று ஏங்குகின்றார்களே. அல்லாஹ், நீ எங்களுடைய நன்மைகள் எல்லா நன்மைகளும் அவர்களுக்கும் பங்கு கொடுப்பாயாக. எங்கட கபரை நீ சொர்க்கமாக மாற்றுவாயா? கபரிலே இருட்டான வீதி அல்லாஹ், பாம்புகளும் தேள்களும் நிறைந்த இடம் அல்லாஹ், எங்களுடைய உடம்பை அங்கே கொண்டு போய் வைத்து விடுவார்கள் அல்லாஹ். முழு உலக மக்களும் வந்து அங்கு எங்களுக்காக பிரார்த்தித்தாலும் அல்லாஹ், உன்னுடைய அருள் இல்லாமல் எங்களுக்கு மன்றப்புக என்று நீ கேள்வி கேட்கும் போது அல்லாஹ், ரப்பி அல்லாஹ் இந்த வார்த்தையை நீயே எங்களுக்கு மொழி வைப்பாயாக. அல்லாஹ் அமன் நபியுக்க என்று நீ கேட்கும் போது கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய நபி என்பதாக எங்களுடைய வாய்களிலே நல்ல விதமாக நீயே மொழிவதற்கு, அல்லாஹ் நீ எங்களுக்கு மொழிவதற்குரிய இந்த சந்தர்ப்பத்தை நீ அருள்வாயாக. அல்லாஹ் எங்கட கபரை கண்ணிட்டு மல விசாலமாக்குவாயாக. வாழ்ந்துவிட்ட காலம் அதிகமாகிவிட்டது அல்லாஹ், கபரு மனிதனை வாவா என்பதால் அழைக்கிறது அல்லாஹ். எந்த விதமான ஒரு அமலும் இல்லாமல் நாங்கள் வெறும் கையோடு இருக்கிறோம் அல்லாஹ். அல்லாஹ் நல்ல அமல்களை இதன் பின்னானது மௌத்து வரைக்கும் செய்வதற்குரிய பாக்கியத்தை தருவாயா. அல்லாஹ் நாளை மறுமையில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மகனை அழைத்து, மகனே நீ கடுகு மணி அளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் நாளை மறுமையிலே உன்னை தாய் தந்தையருக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தாட்டி இந்த பாவத்தை விசாரிப்பாய் என்பதாக நீ கூறினாயே அல்லாஹ். இந்த பாவத்துடைய பாரதூரத்தை என்னுடைய குழந்தைகளுக்கு நீ விளங்கப்படுத்துவாயாக. அல்லாஹ் குழந்தையை பெற்ற தாய் தந்தையர்கள் அல்லாஹ் இந்த குழந்தையை வளர்ப்பதற்காக எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் அல்லாஹ். எங்கட இந்த தாய் குலத்துக்கு அல்லாஹ் நீ இதனுடைய இந்த குழந்தை வளர்ப்பிலே ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு நீ சொர்க்கலோகத்தை நீ கொடுத்தாயாக. அல்லாஹ் பயங்கரமான நரகலோகம் அல்லாஹ், எந்த வகையிலும் எங்களுடைய உடம்பின் மூலமாக நரகத்துடைய வேதனையை தாங்க மாட்டோம் அல்லாஹ். இந்த பயங்கரமான நரகத்திலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சிறுவரையும் ஒவ்வொரு பெரியவரையும் ஒவ்வொரு வாலிபரையும் ஒவ்வொரு பெண்ணையும் எங்களை பெற்றவர்கள் தாய்மார்கள், எங்களை வளர்த்தவர்கள் தாய்மார்கள் நரகத்திலே அதிகமான பெண்கள் அவர்கள் கடவுளுக்கு மாற்றம் செய்தார்கள், தொடரவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு உதாசீனம் செய்தவர்கள் இருப்பார்கள் என்பதாக உன்னுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்கள், எங்களை பெற்ற தாய் தந்தையர்கள், எங்களுடைய சகோதரிகள், முஸ்லிம் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோரையும் இந்த பயங்கரமான நரகத்திலிருந்து நீயே பாதுகாப்பாயாக. எங்கட உடம்பினால் நரகத்துடைய வேதனையை தாங்க மாட்டோம் அல்லாஹ். ஒரு சாதாரணமான ஒரு காய்ச்சலை, உடம்புடைய ஒரு வருத்தத்தை எங்களுடைய பிள்ளைகள் சுமப்பதை எந்த வகையிலும் சகிக்காத நாங்கள் நாளை மறுமையிலே எங்களுடைய கண்களுக்கு முன்னாலே நரகத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய காட்சியை மட்டுமே அல்லாஹ் எங்களுக்கு காட்டிவிடாதே அல்லாஹ். உன்னுடைய நபியுடைய சபையிலே திரு குழந்தைகள் தக்குவாவோடு மரணித்திருக்கிறது. உன்னுடைய நபியுடைய சபையிலே மரணித்த இந்த குழந்தைகளை நபியவர்களே அடக்கம் செய்திருக்கிறார்கள். யாழ்லா எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல அறிவையும் நல்ல தக்குவாவையும் நல்ல பக்குவத்தையும் கொடுத்து விடுவாயார். தாய்மார்கள் பெற்றவர்கள் இவர்களுக்கு நல்ல அறிவையும் எத்தனையோ குழந்தைகள் பாடமாக்குறார்கள் குர்ஆன். அவங்களுக்கு நீயே நல்ல அறிவு நல்ல எத்தனையோ பேர்கள் குழந்தைகளுக்கு கஷ்டப்படுகிறாங்க. காலத்தில் நெருப்பு தகவல் வைக்கிற குழந்தைகளும் பாதுகாப்பு கஷ்டமான குழந்தைகளும் பாதுகாப்பு. நாங்கள் மரணத்தில் அடக்கப்பட்டால் இந்த குழந்தைகளுடைய இந்த நன்மை ஒன்று ஆவது அல்லா கபருக்கு வரமாட்டதா என்று இன்றைக்கு இறங்கிக் கொண்டிருக்கிறார். குழந்தைகளுக்கு அல்லா ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லா இந்த வகையிலும் அல்லா நாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சர்ச்சை அல்லா இந்த குழந்தைகளுடைய நன்மை நீங்களுக்கு கபரில் நீ காட்டி விடுவாயா. மௌத்துக்கு முன்னால் குழந்தைகள் நல்லவர்களாக மாற்றுவாயா. அல்லா எங்கட நாட்டில் நல்ல நிலைமை உண்டாக்குவாயா. அல்லா நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுல முஸ்லிம்களுக்கு நீ நல்ல சாதகமான பிரயோசனமான முஸ்லிம்களோடு இரக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று நீ எங்களுக்கு அமைச்சு தருவாயா. அல்லா எங்கட மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாக்குவாயா. இந்த மையவாடியிலே எத்தனையோ சகோதரர்களை நாங்கள் சுமந்து சென்றோம். இந்த இடத்திலே நாங்கள் அவர்களை தொழுவித்தோம். அவர்களை எங்களுடைய கரங்களினால் வைத்து விட்டு வந்தோம். அல்லா இந்த மையவாடியிலே பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அல்லா இந்த மையவாடியை சொர்க்கத்துடைய பூங்காவனமாக நீயே மாற்றி விடுவாயாக. இதோ எங்களுடைய கண்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த மையவாடியை அல்லா சொர்க்கத்துடைய ஒரு பூங்காவனமாக சொர்க்கத்துடைய காட்சிகள் எல்லாம் காட்டப்படக்கூடிய இடமாக மாற்றுவாயாக. எங்களுடைய மரண தருவாயிலே அல்லா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர்தரமான கலிமாவோடு அல்லா உலகத்திலே வாழ்ந்து விட்டோம். அல்லா ஏதோ எங்களுடைய கடைசி வார்த்தையாவது இந்த கலிமாவை முடிவு வைத்து எங்கட பாவங்களை மன்னிச்சு சுஜூதில் இருக்கும் போது புனிதமான ஆலயம் பைத்துல்லாவில் இருக்கும் போது பாணி திறந்து கொண்டிருக்கும் போது இந்த மஸ்ஜிதில் இருக்கும் எத்தனையோ பேர்களை நாங்கள் எழுப்பி மையத்தாக எழுப்பினோம். அல்லாஹ் இது போன்ற நல்ல மரணத்தை நீ எங்களுக்கு தருவாயா. எங்கள்ல யாரு நோயாளியா இருக்கிறாங்களே அல்லாஹ் அவங்களோட நோய்களுக்கு நல்ல சிப்பா நீ கொடுத்து ஹயாத்தை நீ நீளமாக்கி அவங்களோட வாழ்க்கையில நல்ல பறக்க செய்தருள்வாயா. அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை நீ கபூல் செய்து அன்றிலிருந்து இந்த ஊரே எத்தனையோ பேர் இந்த பள்ளியை செழிப்பாக்கியவர்கள் மௌத்தாய் கபரில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். யாழ்லா அவர்களுடைய கபரை நீ ஒளிமயமாக மாற்றுவாயாக. இந்த பள்ளிக்காக வேண்டி மக்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபா அல்லாஹ்வுக்கும் யா அல்லாஹ் லட்சமாக நீ அவர்களுக்கு கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த மஹல்லாவை இந்த இந்த நகரத்தையே நீ கபூல் செய்து கொள்வாயாக. எங்கள் நாட்டு மக்களை நீ கபூல் செய்வாயாக. முழு உலகத்திலும் யா அல்லாஹ் சந்தோஷமான நிம்மதியான சூழலை உண்டு பண்ணுவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய மேலான கிருபையை கொண்டு யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه اجمعين والحمد لله.